إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الامام البخاري في صحيحه கணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய இந்த மாநாட்டுடைய ஏற்பாட்டுக்குழு உறுப்பினர்களே, இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாக உறுப்பினர்களே, இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக மும்முரமாக இறங்கி உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே, கண்ணியமிக்க உலமாக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஃபர்தாவை பாதுகாக்க வேண்டும் என்ற இந்த மாநாட்டின் காட்சிகளை பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் சந்தோஷமாக ஆனந்தமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதயத்தின் ஒரு மூலையில் லேசானது ஒரு கவலையும் ஏற்படுகிறது. ஏனென்றால் இலங்கையுடைய வரலாற்றை நாங்கள் எடுத்துக்கொண்டால், 1905-1906 ஆண்டுகளில் இந்த நாட்டிலே வாழ்ந்த எமது முன்னோர்கள் முஸ்லிம் ஆண்கள் அணியக்கூடிய தொப்பியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டத்துடைய பின்னணி என்னவென்றால், 1905 ஆண்டிலே இலங்கை முஸ்லிம்களின் முதல் பட்டதாரி, முதல் வழக்கறிஞர் எம்சி அப்துல் காதிர் ரஹிமஹுல்லா அவர்கள் பிரித்தானியர்களுடைய காலனித்துவ ஆட்சி இந்த நாட்டிலே இருந்த காலத்தில் நீதிமன்றத்திற்குள்ளே தொப்பி அணிந்தவர்களாக நுழைக்கிறார்கள். இந்த நேரத்திலே சார்ல்ஸ் லயாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்திலே இருந்த ஜட்ஜ், நீதியரசர் சொல்கிறார், நீங்கள் நீதிமன்றத்திலே வாதாட வேண்டும் என்றால் தொப்பியை கலற்ற வேண்டும், இல்லை என்றால் உங்களுக்கு வெளியேறலாம், இந்த தொப்பி அணிந்த நிலைமையில் நீதிமன்றத்திற்குள்ளே வர முடியாது என்று அவருக்கு தடையுத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. உடனே எம்சி அப்துல் காதிர் ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த இடத்திலே சொன்னார்கள், இந்த தொப்பி என்பது என்னுடைய தனிப்பட்ட ஆடை அல்ல, இது ஒரு முஸ்லிமுடைய அடையாள சின்னம். இந்த இடத்திலே நீங்கள் தொப்பியை கலற்ற சொல்லுகிறீர்கள் என்றால் இது என்னுடைய மார்க்கத்தை நீங்கள் அவமதிக்கிறீர்கள், என்னுடைய உரிமையை நீங்கள் பறிக்கிறீர்கள் என்று ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு எதிராக முஸ்லிம்கள் போர்க்கொடி ஏந்தும் அளவுக்கு மிக பெரும் போராட்டத்தை இந்த நாட்டிலே நடத்தினார்கள். மருதானையிலே நடந்த அந்த மிக பெரும் கூட்டத்தை பற்றி அன்று இலங்கையில் இருந்த டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிடுகிறது. இந்த இலங்கையில் பல கூட்டங்களை முஸ்லிம்கள் நடத்தியிருந்தாலும், கொழும்பு மாநகரில் பல கூட்டங்கள் நடத்தப்பட்டிருந்தாலும், முஸ்லிம்கள் தங்களுடைய தொப்பி என்ற உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நடத்தியிருக்கும் இந்த கூட்டத்தை போன்று ஒரு கூட்டம் இந்த நாட்டின் வரலாற்று நடக்கவில்லை என்று அன்றைய டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டது. எமது முன்னோர்கள் ஆரம்ப கால முஸ்லிம்கள் எங்களுடைய தொப்பி என்ற இந்த உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, முஸ்லிம்களுடைய அடையாள சின்னத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் போராடினார்கள். நாடு பூராகவும் 30க்கு மேற்பட்ட கூட்டங்கள் நடத்தப்பட்டன. ஆனால் அந்த போராட்டம், அந்த கூட்டங்கள் அனைத்தும் ஆங்கிலேய அரசுக்கு எதிராகத்தான் இருந்தன. அவர்கள் தான் தொப்பியை கலற்ற சொன்னார்கள். உண்மையில் உள்ளத்தின் ஒரு மூலையில் ஏற்படக்கூடிய கவலை என்னவென்றால், இந்த நாட்டில் எமது முஸ்லிம்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தொப்பிக்காக போராடிய இந்த நாட்டிலே எமது முஸ்லிம்களிடத்திலே இருந்து ஃபர்தாவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக முகத்திரைக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மோசமான கருத்துக்களிலே இருந்து எமது முஸ்லிம் பெண்களுடைய பாரம்பரிய ஆடையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் நடாத்தக்கூடிய இந்த மாநாடு, நாங்கள் நடாத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்தரங்கு, இது உண்மையில் ஒரு பக்கத்திலே உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் இந்த கருத்தரங்கு முஸ்லிம்களின் ஒரு தரப்பினர் இந்த உரிமையை மறுக்கிறார்கள், இதனை பறிக்க பார்க்கிறார்கள், இதற்கு எதிராக கருத்து முன்வைக்கிறார்கள். எந்த காரணத்தினால் இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு பக்கம் கவலை அளிக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லிம் பெண் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைக்க வேண்டும் என்பதற்கான பரிபூரணமான வழிகாட்டுதல் இந்த மார்க்கத்தில் மிக தெளிவாக சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் தன்னுடைய ஆடை கலாச்சாரத்தை எப்படி அமைத்திருக்க வேண்டும், தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை எப்படி அமைத்திருக்க வேண்டும், தன்னுடைய குழந்தை வளர்ப்பை எப்படி அமைத்திருக்க வேண்டும் என்று ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய வாழ்க்கையின் அனைத்து கோணங்களையும் இஸ்லாம் மிக தெளிவாக தொட்டு காட்டிக் கொண்டிருக்கிறது. அல் குர்ஆன் எங்களோடு மிக தெளிவாக உரையாடுகிறது. ஆரம்ப காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவுடைய காலத்திலே வாழ்ந்த அந்த காலகட்டம் அல் மர்ஹலத்துல் மக்கியா, 13 வருடங்களே மக்காவிலே கழித்தார்கள். அதன் பின்னால் மதீனாவுடைய காலகட்ட வாழ்க்கை ஆரம்பித்ததன் பின்னால் முஸ்லிம்களை நெறிப்படுத்துவதற்கான முஸ்லிம்களுடைய சமூகவியல், பொருளாதார, அரசியல் அனைத்து வாழ்க்கை முறைகளையும் சீரமைக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்களை அடிக்கடி குர்ஆனின் மூலம் அல்லாஹ் இறக்கிக் கொண்டிருந்தான். அந்த வசனங்களை நபி அவர்கள் விளக்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் ஹிஜ்ரி 5 ஆண்டு வரைக்கும் இஸ்லாமிய பெண்கள் முகத்தை திறக்கக்கூடியவர்களாக, ஜாஹிலியத்துடைய காலத்தில் அந்த பெண்களுடைய ஆடை கலாச்சாரம் எப்படி காணப்பட்டதோ அதே போன்ற சாயலில் தான் இஸ்லாத்துக்கு பிற்பட்ட காலத்திலும் பெண்களுடைய ஆடை அமைந்திருந்தது. உண்மையில் ஜாஹிலியத்துடைய காலத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், ஜாஹிலியத்துடைய காலத்திலே இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னுள்ள அந்த காலப்பிரிவில் அரபுலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பெண்கள் அரை நிர்வாணமாக ஆடை அணிந்தவர்கள் அல்ல, முழு நிர்வாணமாக திருவோணங்களில் சுற்றித் திரிந்தவர்கள் அல்ல. அவர்கள் தங்களுடைய தலையையும் உடம்பின் பெரும்பகுதியையும் மறைத்தவர்களாகத்தான் ஆடை அணியக்கூடிய வழக்கம் ஜாஹிலியத்துடைய காலத்திலும் காணப்பட்டது. இஸ்லாம் வந்ததன் பின்னால், மதீனாவுக்கு முஸ்லிம்கள் வந்ததன் பின்னால் ஹந்தக்குடைய யுத்தம் நடக்கிறது, பனு குறைலாவுடைய யுத்தம் நடக்கிறது. ஹிஜ்ரி 5 ஆண்டு துல்காதா மாதம் அல்லாஹ் ஹிஜாபுடைய வசனங்களை இறக்குகிறான். முஸ்லிம் பெண்கள் இதுகால வரைக்கும் தங்களுடைய முகங்களை திறந்தவர்களாக இருந்தாலும், தங்களுடைய உடம்பின் ஒரு சில பகுதிகளை மறைக்காதவர்களாக இருந்தாலும், இதற்கு பின்னால் முஸ்லிம் பெண்கள் தங்களுடைய முழு உடம்பையும் மறைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளை அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க ஆரம்பிக்கிறார். சூரத்துல் அஹ்சாபிலே அல்லாஹ் சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே, குல் லியஸ்வாஜிக, நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கும், வபனாதிக, உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கும், வனிசாயில் மூமினீன், முஸ்லிமான மூமினான அனைத்து பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், யுதுனீன அலைஹின் மின் ஜலாபிபிஹின், அந்த பெண்கள் தங்களுடைய ஆடைகளின் மூலம், தங்களுடைய பிடவைகளின் மூலம் தங்களை உச்சி முதல் பாதம் வரைக்கும் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் முஸ்லிம்களுக்கு சொல்லுங்கள், இஸ்லாமிய பெண்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்கிறார்கள். அமர் அல்லாஹு நிசால் மூமினீன், முஸ்லிமான பெண்களுக்கு அல்லாஹுடைய கட்டளை என்னவென்றால், அவர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக வீடுகளிலே இருந்து வெளியில் செல்லும் பொழுது தங்களுடைய முகங்களை மூட வேண்டும், தங்களுடைய முகங்களை மறைக்க வேண்டும், முகங்களை மூட வேண்டும் என்று அல்லாஹ் இந்த ஆயத்திலே எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை சஹாபாக்களுக்கு விளக்கி கொடுத்த முறை இதுதான். ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் இந்த ஆயத்தின் மூலம் அல்லாஹ் எங்களிடத்திலே என்ன சொல்ல வருகிறான் என்றால், இஸ்லாமிய பெண்கள் அனைவரும் அந்நிய ஆடவர்களிடத்திலே இருந்து தங்களுடைய முகங்களை மறைக்கக்கூடியவர்களாக, உடல் உறுப்புகளை மறைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதனை இந்த வசனத்திலே அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையாக சொல்கிறான் என்று அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மிக தெளிவாக விளக்குகிறார்கள். இந்த இடத்திலே ஒரு சந்தேகம் வரலாம். இந்த வசனத்திலே ஜில்பாப் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது. மின் ஜலாபீபின், ஜில்பாபுகளின் மூலமாக தங்களுடைய முகங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும், மானத்தை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்கே மறைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். மறைக்கக்கூடிய ஆடை எப்படி இருக்க வேண்டும், மறைக்கப்படக்கூடிய பகுதி எப்படி இருக்கப்பட வேண்டும் என்று இந்த ஆயத்தில் தெளிவாக சொல்லப்படவில்லை. இப்படியான வசனங்களை சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும். சஹாபா பெண்மணிகள் அல் குர்ஆனை எப்படி விளங்கினார்கள், நபி அவர்கள் எப்படி விளக்கினார்கள் என்ற அடிப்படையை நாங்கள் பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் மிக தெளிவாக சொல்கிறார்கள், பெண்கள் முகங்களை மூட வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் எங்களுக்கு கட்டளையாக இடுகிறான். இமாம் அபு ஹையான் அல் அந்தலுசி, இமாம் ஆலுசி போன்ற அறிஞர்கள் தங்களுடைய தஃப்ஸீருடைய நூல்களிலே அவர்கள் மிக தெளிவாக எழுதுகிறார்கள். இந்த வசனங்கள் இறக்கப்படுவதற்கு முன்னால் அரபு நாட்டிலே இருந்த பெண்களும் இஸ்லாமிய பெண்களும் தங்களுடைய முகத்தை திறக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய தலையையும் உடம்பின் பின்பகுதியையும் அவர்கள் மறைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். முகத்தையும் நெஞ்சு பகுதியின் ஓரளவையும் அவர்கள் திறந்தவர்களாக இருந்தார்கள். எனவேதான் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். அவர்கள் தங்களுடைய தலையின் உச்சந்தலையிலே இருந்து அவர்கள் தங்களுடைய ஜில்பாவர்களை போட்டுக் கொள்ள வேண்டும், உடம்பையும் மறைக்க வேண்டும் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் மிக தெளிவாக எங்களுக்கு அவனுடைய கட்டளையை காண்பித்து தந்திருக்கிறார். கண்ணிமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே இந்த ஹிஜாபு சம்பந்தமாக அல் குர்ஆன் எங்களுக்கு தரக்கூடிய மிக தெளிவான ஆணித்தரமான ஆதாரங்கள் குர்ஆனிலே நிறைய இருக்கின்றன. ஹிஜ்ரி 5 ஆண்டு வரைக்கும் முகம் திறந்தவர்களாக இருந்த முஸ்லிம் பெண்கள் முகத்தையும் மறைக்க வேண்டும் என்ற வசனங்களை அல்லாஹ் குர்ஆனிலே மிக தெளிவாக இறக்கிவிட்டான். குர்ஆனிலே இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், இஸ்லாமிய பெண்கள் தங்களுடைய முன் அலகுகளை அவர்கள் தங்களுடைய ஆடைகளின் மூலம், தங்களுடைய முக்காடுகளின் மூலம் தங்களுடைய முன் அலகை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று மிக தெளிவாக அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனத்தை நாங்கள் எப்படி விளங்க வேண்டும்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் இறங்கியதோடு அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள், யர்ஹமுல்லாஹு நிஸால் முஹாஜிராத், முஹாஜிரி பெண்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், முஹாஜிரிங்களுடைய பெண்களுக்கு அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும். ஏனென்றால் இந்த வசனம் இறங்கியதோடு அந்த முஹாஜிரிய பெண்கள் என்ன செய்தார்கள் என்றால், தங்களுடைய வீடுகளிலே காணப்பட்ட நீளமான போர்வைகளை எல்லாம் அவர்கள் பிளந்து தங்களுடைய முகங்களை மறைத்துக் கொண்டார்கள். ஃபதஹுல் பாரியிலே இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அவர்கள் மிக தெளிவாக எழுதுகிறார்கள், ஃபஹ்தமர்ன பிஹா என்றால் ஃபத்தைன வுஜூஹஹும், தங்களுடைய முகங்களை அந்த பெண்கள் மறைத்துக் கொண்டார்கள். ஏனென்றால் இந்த வசனங்கள் இறங்குவதற்கு முன்னால் முஸ்லிம் பெண்கள் உடம்பின் அனைத்து பகுதிகளையும் மறைக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். தலையை மறைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், உடம்பின் ஏனைய பகுதிகளை மறைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், முகத்தை மாத்திரம்தான் அவர்கள் திறந்திருந்தார்கள். எனவே அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான், அவர்கள் தங்களுடைய முன்னலகுகளை முக்காடுகளின் மூலம் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்குவதன் மூலம் முகங்கள் மறைக்கப்பட வேண்டும் என்ற அந்த கட்டளையை முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் இறக்கிவிட்டான். கண்ணியமானவர்களே, குர்ஆனுடைய ஒரு வசனத்தை நாங்கள் விளங்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை எப்படி முஸ்லிம்களுக்கு விளக்கினார்கள், சஹாபா பெண்மணிகள் இந்த வசனத்தை எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள், அல் குர்ஆனுடைய இந்த வார்த்தைகளுக்கு அவர்கள் செயல் வடிவமாக எப்படி உயிர் கொடுத்தார்கள் என்பதனை பார்க்க வேண்டும். புகாரியிலே வருகிறது, ஹிஜ்ரி 6 ஆண்டிலே நடந்த ஒரு யுத்தம் தான் கஸ்வத்துல் முரைசியா அல்லது கஸ்வத்துல் முஸ்தலிக். இந்த யுத்தம் நடந்த நேரத்திலேதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு இடத்திலே அவர்கள் தவறி விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சஹாபாக்களும் ஒரு இடத்திலே தங்கியிருந்த நேரத்தில் அந்த இடத்தையும் அவர்கள் தாண்டி சென்று விடுகிறார்கள். அன்னை ஆயிஷா அவர்கள் தனிமையில் விடப்படுகிறார்கள். அந்த பிரயாண கூட்டத்திலே இருந்து அவர்கள் தவறி விடுகிறார்கள். அன்னை ஆயிஷா அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. உடனே அந்த இடத்தில் அன்னை ஆயிஷா அவர்கள் சுபகுடைய நேரம் வரும் வரைக்கும் அவர்கள் சாய்ந்து கொள்கிறார்கள். அங்கே யாரும் இருக்கவில்லை. அந்த நேரத்தில் அந்த இடத்திற்கு வெகு நேரங்களின் பின்னால் வெகு நேரத்தின் பின்னால் ஸஃவான் இப்னுல் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திற்கு தன்னுடைய ஒட்டகத்தோடு வருகிறார்கள். அவர்கள் பார்க்கிறார்கள், ஒரு உருவம் தெரிகிறது. நெருங்கி வந்து பார்க்கிறார்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முகம் திறந்தவர்களாக சாய்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை கண்டதோடு அந்த சஹாபியால் தாங்க முடியவில்லை. உடனே சொல்கிறார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஏனென்றால் நபி அவர்களுடைய அன்பு மனைவி தனிமையாக விடப்பட்டிருக்கிறார்கள், தவறி விட்டிருக்கிறார்கள். இவர்கள் சப்தமாக இந்த வார்த்தையை சொன்னதோடு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடனே விழித்துக் கொண்டார்கள். தூங்கியிருந்தவர்கள் உடனே விழித்துக் கொண்டார்கள். இப்பொழுது ஒரு சந்தேகம், இந்த ஸஃவான் இப்னுல் முஅத்தல் இவருக்கு இவர்தான் ஆயிஷா என்பது எப்படி தெரியும், இது நபியுடைய மனைவி என்பது எப்படி தெரியும்? முகத்தை திறந்திருந்தார்கள், எனவே அவர்களை கண்டார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஹதீஸின் தொடரை நாங்கள் மேலும் படிக்க வேண்டும், இத்தோடு கதை முடியவில்லை, இன்னும் தொடர்ந்து படிக்க வேண்டும். அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள், வகான யரானி கபுலல் ஹிஜாப், ஹிஜாபுடைய வசனங்கள் இறக்கப்படுவதற்கு முன்னால் இந்த ஸஃவான் இப்னுல் முஅத்தல் என்னை முகத்துக்கு முகமாக நேரடியாக கண்டிருக்கிறார். என்னை கண்டவர்தான் இந்த ஸஃவான் இப்னுல் முஅத்தல். ஹிஜாபுடைய ஆயத் இறக்கப்பட்டதன் பின்னால் கூட இந்த ஸஃவான் இப்னுல் முஅத்தல் என்னை பார்த்ததோடு ஆயிஷா தான் என்பதனை அடையாளம் கண்டு கொண்டார்கள். அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஹம்மர்து வஜ்ஹி பிஜில்பாபி, உடனடியாக நான் என்னுடைய ஜில்பாவின் மூலம் என்னுடைய முகத்தை மூடிக்கொண்டேன். அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், இந்த ஸஃவானிகள் மாத்தர் என்ற சஹாபி ஹிஜாபுடைய வசனம் ஹிஜ்ரி 5 ஆண்டில இறங்குகிறது. இந்த வசனம் இறங்குவதற்கு முன்னால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஏனைய மனைவிமார்களும் முகம் திறக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். நபி அவர்களுடைய மனைவிமார்களை சஹாபாக்கள் அடையாளம் கண்டு வைத்திருந்தார்கள். ஹிஜாபுடைய ஆயத் இறங்கியதன் பின்னால் அன்னை ஆயிஷா அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த அந்த இடத்திலே முகம் திறந்த நிலையில் அவர்களை கண்டதோடு இவர்கள் அடையாளம் கண்டு கொள்கிறார்கள், இது ஆயிஷா தான். உடனே இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சத்தமாக சொன்னதோடு அன்னை ஆயிஷா அவர்கள் விழித்துக் கொண்டார்கள். விழித்த ஆயிஷா அவர்கள் முகத்தை திறக்கலாம் அல்லவா, முகம் திறந்தே இருக்கலாம் அல்லவா என்று அவர்கள் அப்படியே இருக்கவில்லை. ஹதீஸிலே தெளிவாக வருகிறது, ஃபஹம்மர்து வஜ்ஹி பிஜில்பாபி, என்னுடைய ஜில்பாவின் மூலமாக. ஜில்பாப் என்பது இன்று எங்களுடைய நாட்டில் நடைமுறையில் இருக்கக்கூடிய முந்தானை அல்ல, எங்களுடைய நாட்டிலே நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த முக்காடு அல்ல முந்தானை என்பது. இது எங்களுடைய நாட்டிலும் இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலும் இருக்கக்கூடிய பெண்களுடைய ஆடை கலாச்சாரம் தான் இந்த முந்தானையுடைய கலாச்சாரம். அரபு நாடுகளில் இப்படி ஒரு கலாச்சாரம் இருக்கவில்லை. எனவே இந்த ஜில்பாப் என்ற வார்த்தைக்கு நாங்கள் அர்த்தம் கொடுப்பதாக இருந்தால் அதனை முந்தானை என்று கொடுக்க முடியாது, முக்காடு என்று கொடுக்க முடியாது. முழு உடம்பையும் மறைக்கக்கூடிய ஜில்பாபாக இருந்தது. ஜில்பாப் என்றால் முழு உடலையும் மறைக்கக்கூடிய, முகத்தையும் மறைக்கக்கூடிய பூரணமான ஆடையை அணிந்தவர்களாக இருந்தார்கள். அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஹம் மர்த் வஜ்ஹி, உடனடியாக நான் என்னுடைய முகத்தை மூடிக்கொண்டேன், பிஜில்பாபி, என்னுடைய ஜில்பாபின் மூலம் என்று இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே ஹிஜாபுடைய வசனங்களை சஹாபா பெண்மணிகள் விளங்கியது இப்படித்தான். முகத்தை திறக்கலாம், கையை திறக்கலாம், இதனையும் தாண்டி பெண்களுடைய முடி இது அவுரத்தல்ல, அதனையும் திறக்கலாம். பெண்களுடைய நெஞ்சு பகுதி, மாறுபகங்கள் தவிர்ந்த நெஞ்சு பகுதி, இதனையும் மறைக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது, இதனையும் மறைக்கலாம். கால்களையும் திறக்கலாம், மறைக்க வேண்டிய தேவை கிடையாது என்று கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து கொண்டே போகிறது. இஸ்லாமிய பெண்களுடைய ஹிஜாப், முழு உடம்பையும் மறைக்க வேண்டிய ஆடை கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிக் கொண்டே போகிறது. ஆனால் ஹிஜாபுடைய வசனங்களை சஹாபாக்கள் என்ற மிகச்சிறந்த சமுதாயம், சஹாபா பெண்மணிகள் என்ற மிகச்சிறந்த மாணிக்கங்கள் விளங்கிய முறை என்னவென்றால், உச்சி முதல் பாதம் வரைக்கும் முழு உடம்பையும் மறைக்கக்கூடிய ஆடையாக இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் போதிக்கக்கூடிய ஹிஜாப், இதுதான் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஃபர்தா என்பதனை ஆணித்தரமாக நாங்கள் உள்ளங்களில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த விடயங்களை அறிஞர்கள் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். இமாம் கஸ்ஸாலி அவர்கள் எழுதுகிறார்கள், லம் யஸலி ரிஜால் அலா மமர்ரி ஸமான் மக்ஷூஃபில் வுஜூஹ் வன் நிஸா யக்ருஜுன முன்தகிபாத். இமாம் கஸ்ஸாலி என்றால் நாங்கள் அவர்களை ஒரு சூபி மகனாகத்தான் பார்த்து வந்திருக்கிறோம். இமாம் கஸ்ஸாலி என்றால் எலியா என்ற நூலை எழுதியவர், அவர் ஒரு சூபித்துவ அறிஞராகத்தான் அவரை நாங்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய மிகச்சிறந்த இமாம் கஸ்ஸாலி அவர்கள் மிக தெளிவாக எழுதுகிறார்கள், லம் யஸலி ரிஜால் அலா மமர்ரி ஸமான் மக்ஷூஃபில் வுஜூஹ் வன் நிஸா யக்ருஜுன முன்தகிபாத். இஸ்லாமிய வரலாறு என்னவென்றால், இமாம் கஸ்ஸாலி அவர்கள் ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த மிகப்பெரிய சட்டத்துறை அறிஞர். ஷாஃபிஈ மதஹபிலே மட்டுமல்ல, இஸ்லாமிய வரலாற்றின் சட்டத்துறையில் மிக பெரும் மேதைகளில் ஒருவராக கருதப்படக்கூடியவர்கள் இமாம் கஸ்ஸாலி அவர்கள். அவர்கள் எழுதுகிறார்கள், இஸ்லாமிய வரலாறு நெடுகிலும் நபி அவர்களுடைய காலம் முதல் கொண்டு எங்களுடைய நூற்றாண்டாகிய 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆண்கள் முகம் திறந்தவர்களாக, பெண்கள் முகம் மறைத்தவர்களாக ஆடை அணிவதுதான் இஸ்லாமியர்களின் ஆடை கலாச்சாரம் என்பதனை இமாம் கஸ்ஸாலி அவர்கள் மிக தெளிவாக எழுதுகிறார்கள். ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய இன்னொரு மாமேதை இமாம் நவவி அவர்கள், இமாம் நவவி அவர்கள் தங்களுடைய ரௌதத்து தாலிபீன் என்ற கிதாபிலே அவர்கள் எழுதுகிறார்கள், இமாமுல் ஹரமேன் ஜுவைனி அவர்கள் சொல்கிறார்கள், இமாமுல் ஹரமேன் ஜுவைனி என்றால் இவர்களும் ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த மிகப்பெரிய சட்டத்துறை அறிஞர்களில் ஒருவராக இருக்கிறார்கள். இமாம் ஜுவைனி அவர்கள் சொல்கிறார்கள், இத்தஃபகல் முஸ்லிமூன் அலா மன்இன் நிஸா மினல் குரூஜ் ஸாஃபிராத்தில் வுஜூஹ். முஸ்லிம்களுடைய ஒட்டுமொத்த கருத்து என்னவென்றால், இந்தியாவிலே ஓதியவர்களுடையது அல்ல, பாகிஸ்தானிலே பட்டம் பெற்றவர்களுடைய அல்ல, அரபு நாட்டிலே படித்து வெளியேறியவர்களுடைய அல்ல, இது ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய நபியவர்களுடைய காலம் முதல் கொண்டு 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்த அனைத்து முஸ்லிம்களுடைய ஏகோபித்த கருத்து என்னவென்றால், பெண்கள் வெளியில் செல்லும் பொழுது முகம் திறந்தவர்களாக போக கூடாது என்பதுதான், பெண்கள் முகங்களை மறைத்திருக்க வேண்டும் என்பதனை இமாம் ஜுவைனி அவர்கள் சொல்கிறார்கள். ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த உலக புகழ் பெற்ற மாமேதை இமாம் நவவி அவர்கள் இந்த கருத்தை அங்கீகரிக்கிறார்கள். அதே போன்று ஹிஜ்ரி 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஹாஃபிது துன்யா என்று அழைக்கப்படக்கூடிய ஹதீஸ் துறையில், ஹதீஸுடைய வரலாற்றில் இன்று வரைக்கும் முறியடிக்கப்பட முடியாத மிக பெரும் சாதனையாளராக இருக்கக்கூடிய இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், லம் தஸல் ஆதத்துல் நிஸா கதீமன் வ ஹதீஸன் யஸ்துர்ன வுஜூஹஹுன்ன அனில் அஜானிப். பண்டைய காலம் முதல் அன்றும் இன்றும் பல நூற்றாண்டுகளாக, நபியவர்களுடைய காலம் முதல் 8ஆம் நூற்றாண்டாகிய எங்களுடைய காலம் வரைக்கும் இஸ்லாமிய பெண்கள் தங்களுடைய முகத்தை அந்நிய ஆண்களை விட்டு மறைக்கக்கூடியவர்களாகத்தான் வரலாறு நெடுகிலும் இருந்து வந்திருக்கிறார்கள் என்று இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அவர்கள் மிக தெளிவாக எழுதுகிறார்கள். இதுதான் எங்களுடைய பாரம்பரியம், இதுதான் எங்களுடைய கலாச்சாரம். வாழையடி வாழையாக வம்ச பரம்பரையாக நாங்கள் அனுபவித்து வரக்கூடிய, நாங்கள் கடைபிடித்து வரக்கூடிய இஸ்லாமிய பெண்களுடைய ஆடை கலாச்சாரம் இதுதான், ஆடை முறை இதுதான். இஸ்லாமிய பெண்கள் முகங்களை மறைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அல் குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபா பெண்மணிகளுடைய வாழ்க்கையையும் விளங்கிய எமது முன்னோர்கள் வரலாறு நெடுகிலும் கடைபிடித்து வந்த முறை இதுதான். இப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது, அப்படி என்றால் ஹிஜ்ரி 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பேணப்பட்டு வந்த இந்த முகத்திரை, முகத்தை மறைக்க வேண்டும் என்ற இந்த முறை எப்பொழுது உடைக்கப்பட்டது, இந்த முறைக்கான பிரச்சனை எப்பொழுது உருவாக்கப்பட்டது? கண்ணியமானவர்களே, ஹிஜ்ரி 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அல்ல, ஹிஜ்ரி 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அல்ல, ஹிஜ்ரி 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 1300 வருடங்களாக இந்த உலகின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் வாழ்ந்த இஸ்லாமிய பெண்கள் முகங்களை மறைக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்து வந்தார்கள். ஹிஜ்ரி 14ஆம் நூற்றாண்டு ஆரம்பிக்கும் பொழுது அந்த நூற்றாண்டு ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுக்கு கவலை தரக்கூடிய நூற்றாண்டாகத்தான் ஆரம்பித்தது. ஏனென்றால் 600 வருடங்களாக இஸ்லாமிய உலகத்தை கட்டிக்காத்த, உலகத்தில் மிக பெரும் சக்தியாக விளங்கிய ஒட்டோமன் எம்பையர், உஸ்மானிய சாம்ராஜ்யம் தன்னுடைய பலவீனமான கட்டத்தை அடைந்து குற்றுயிராக கிடந்த காலம், இறுதி மூச்சுக்களை விட்டுக் கொண்டிருந்த காலம், அந்த நேரத்திலே மேற்குலக நாடுகளின் காலனித்துவ சக்திகள், ஆதிக்க வர்க்கத்தினர்கள், ஏகாதிபத்தியவாதிகள் இஸ்லாமிய நாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு இஸ்லாமிய நாடாக, இஸ்லாமிய பிரதேசமாக உஸ்மானிய சாம்ராஜ்யத்திடத்திலே இருந்து இஸ்லாமிய நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றப்பட ஆரம்பித்தன. இது ஹிஜ்ரி 14ஆம் நூற்றாண்டு ஆரம்பிக்கும் பொழுது, கிறிஸ்துக்கு பின் 18ஆம் 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகளில் நடந்த விபரீதம் தான் இந்த விபரீதம். இஸ்லாமிய நாடுகளை பிரிட்டனும் பிரான்சும் இத்தாலியும் போர்த்துக்கல்லும் கைப்பற்ற ஆரம்பிக்கின்றன. இந்த நாடுகள் இஸ்லாமிய நாடுகளை கைப்பற்றியதன் பின்னால் அந்த நாடுகளை அவர்கள் ஆயுத முனையில் கைப்பற்றியதன் பின்னால் அந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம்களின் ஆடை கலாச்சாரத்தை மாற்றுகிறார்கள். வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம், பிரான்ஸ் என்ற ஏகாதிபத்திய அந்த நாடு, பிரான்ஸ் என்ற அந்த காலனித்துவ சக்தி ஒரு காலத்திலே எகிப்தையும் தூணுசையும் மொரோக்கோவையும் இந்த நாடு கைப்பற்றி வைத்திருந்தது. அதே போன்று த கிரேட் பிரிட்டன், பிரிட்டனை நாங்கள் எடுத்துக்கொண்டால் காலப்போக்கில் மிஸ்ரையும் சூதானையும் யமனையும் ஒமானையும் மொரோக்கோவையும் பிரிட்டன் கைப்பற்றிக் கொள்கிறது. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டம் வரும் பொழுது பற்பல இஸ்லாமிய நாடுகள் பிரிட்டனாலும் பிரான்சினாலும் இத்தாலியினாலும் ஆக்கிரமிக்கப்படுகின்றன. 1911ஆம் ஆண்டிலே இத்தாலி லிபியாவை ஆக்கிரமிக்கிறது. 2ஆம் உலக யுத்தத்திலே இத்தாலி தோற்கும் வரைக்கும் அந்த லிபியாவை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழால் இத்தாலி வைத்திருந்தது. கண்ணியமானவர்களே, 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் 1916ஆம் ஆண்டிலே செயின்ட் பிகோட் அக்ரிமெண்ட் என்ற பிரான்சுக்கும் பிரிட்டனுக்கும் இடையில் மிகப்பெரியதொரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகிறது. சமாதான ஒப்பந்தம் அல்ல, யுத்த நிறுத்த ஒப்பந்தம் அல்ல, இஸ்லாமிய நாடுகளை நாங்கள் எப்படி பங்கு போட்டுக் கொள்ளலாம் என்பதற்கான சைக்ஸ் பிகாட் அக்ரிமெண்ட் என்ற 1916ஆம் ஆண்டிலே இஸ்லாமிய உலகத்திற்கு மிக பெரும் சாபக்கேடாக அமைந்த அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகிறது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சிரியாவையும் லெபனானையும் பிரான்ஸ் ஆக்கிரமித்துக் கொள்கிறது. ஈராக்கையும் ஜோர்தானையும் பலஸ்தீனையும் பிரிட்டன் ஆக்கிரமித்துக் கொள்கிறது. அதற்கு பின்னால் 1946ஆம் ஆண்டிலே ஜோர்தானுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. என்றாலும் பிரிட்டனால் கைப்பற்றப்பட்டிருந்த பலஸ்தீன் 1948ஆம் ஆண்டு முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்படாமல் யூதர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இஸ்ரேல் என்ற நாடு உருவாக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இப்படியாக இஸ்லாமிய நாடுகளை ஆக்கிரமித்த இந்த மேற்குலக சக்திகள் இஸ்லாமிய நாடுகளை ஆயுத முனையில் பீரங்கி முனையில் இவர்கள் ஆக்கிரமித்ததன் பின்னால், அரசியல் ரீதியாக இவர்கள் கைப்பற்றியதன் பின்னால், இவர்கள் சிந்தனா ரீதியாக இவர்களை வழிகெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த முஸ்லிம்களின் பண்பாட்டை மாற்ற வேண்டும், கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும், ஒழுக்க விழுமியங்களை மாற்ற வேண்டும், சரியா சட்டத்தை மாற்ற வேண்டும் என்பதற்கான நடவடிக்கைகள் மிக வேகமாக முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்கு அந்த பிரிட்டனும் பிரான்சும் அந்த ஏகாதிபத்திய சக்திகள், அந்த மேற்குலக பிரதேசத்தின் காலனித்துவ நாடுகள் என்ன செய்கிறார்கள் என்றால், இரண்டு கோணங்களிலே தங்களுடைய சதித்திட்டங்களை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். முதலாவது, முஸ்லிம்களுக்குள்ளிருந்து நாங்கள் ஆள் பிடிக்க வேண்டும். ஏனென்றால் முஸ்லிம்களுக்குள் நாங்கள் மார்க்கம் பேச போனால் அங்கே பருப்பு வேகாது. நாங்கள் மார்க்கம் பேசினால், நாங்கள் குரானை பேசினால், நாங்கள் எழுச்சிகரமாக பேசினால் எங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எதிரிகளாக பார்க்கிறார்கள், ஆக்கிரமிப்பாளர்களாக பார்க்கிறார்கள், கள்ள குடியேற்றக்காரர்களாக பார்க்கிறார்கள். இந்த முஸ்லிம்களுக்கு எதனையும் எங்களால் சொல்ல முடியாது. எனவே அவர்கள் அவர்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு சில முஸ்லிம் அறிஞர்களை அவர்கள் ஈர்த்துக் கொள்கிறார்கள். அவர்கள் வெளிநாடுகளுக்கு பட்டப்படிப்புக்காக அனுப்பப்படுகிறார்கள். அரபு நாடுகளுக்கு அல்ல, அரபு நாடுகளிலே இருந்த பல்கலைக்கழகங்களிலே அல்ல, பிரான்சுக்கும் இத்தாலிக்கும் ஜெர்மனுக்கும் பிரிட்டனுக்கும் அவர்கள் மேற்படிப்புக்காக அனுப்பப்படுகிறார்கள். அங்கே படித்தவர்கள், அங்கே கற்றவர்கள், அங்கே பட்டம் பெற்றவர்கள் அரபு நாடுகளுக்கு திரும்பி வரும் பொழுது மார்க்கத்தை விற்று விற்று அவர்கள் அந்நிய கலாச்சாரத்தை ஏந்தி வந்தார்கள். எகிப்துடைய வரலாறு மிக சோகமான வரலாறாக இருக்கிறது. எகிப்துடைய வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். முகம்மது அலி பாஷா என்ற அந்த ஆட்சியாளர் எகிப்தை 18ஆம் நூற்றாண்டிலே ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த காலத்திலே எகிப்திலே இருந்து பிரான்சுக்கு பல மாணவர் குழுக்கள் அனுப்பப்படுகிறார்கள். இவர்கள் படித்துவிட்டு வர வேண்டும் என்பதற்காக. அது இஸ்லாமிய நாட்டுடைய பிரதேசத்துடைய அங்கிருந்து படித்துவிட்டு வந்த மாணவர்கள் சொன்ன கருத்துக்களின் மூலம் இஸ்லாமிய உலகம் குழம்ப ஆரம்பிக்கிறது. முஸ்லிம்கள் பிரச்சனைப்பட ஆரம்பிக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து 1826ஆம் ஆண்டளவிலே ரிஃபா பஹ்தாவி என்ற அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்ற ஒரு அறிஞரை பிரான்சுக்கு அனுப்பி வைக்கிறார் முகம்மது அலி பாஷா என்ற அந்த ஆட்சியாளர். அங்கே சென்ற மாணவர்களுக்கு, அங்கே அந்த தூதுக்குழுவில் சென்றவர்களுக்கு தொழுகை நடாத்த வேண்டும், அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் இந்த ரிஃபா என்ற அறிஞர் அனுப்பப்பட்டார். அவர் 5 வருடங்கள் பிரான்சிலே இருந்து எகிப்துக்கு திரும்பும் பொழுது முற்று முழுதாக மூளை கழுவப்பட்டவராக திரும்பி வந்தார். பிரான்சுடைய கலாச்சாரம், அங்கே இருந்த நாகரிகம், பெண்களுடைய ஆடை முறை, ஆண்களும் பெண்களும் சகஜமாக பழகுவது, இவைகளை பார்த்து வெகுவாக கவரப்பட்டு விட்டார். எகிப்துக்கு வந்ததோடு ஒரு கிதாப் எழுதினார். அந்த கிதாபுடைய தலைப்பு என்னவென்றால் தல்ஹீஸுல் இப்ரீஸ் ஃபி தல்ஹீஸி பாரிஸ். பிரான்சுடைய தலைநகரம் பெரிஸ், அந்த பெரிஸிலே நான் கண்ட அற்புதங்கள், அந்த நாட்டு மக்களுடைய கலாச்சாரம், பின்பற்ற தகுந்த கலாச்சாரம், எங்களுடைய நாட்டில் அந்த பிரான்சுடைய தனியார் சட்டங்களும் பிரான்சுடைய சிவில் சட்டங்களும் எங்களுடைய நாட்டிலும் அமுல்படுத்தப்பட வேண்டும், அந்த நாட்டிலே காணப்படக்கூடிய ஆண்களும் பெண்களும் ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடிய, சகஜமாக பழகக்கூடிய ஒரு நிலைமை எங்களுடைய நாட்டிலும் உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர் ஆணித்தரமாக, ஆண் பெண் ஒன்றாக கலப்பதன் மூலம், ஒன்றாக வேலை செய்வதன் மூலம், பஜாரில் ஒன்றாக கரைப்பதன் மூலம், ஒரே இடத்தில் ஒன்றாக இருப்பதன் மூலம் எந்த விதமான ஒழுக்க சீர்கேடும் ஏற்பட முடியாது, இதனை நான் பிரான்சிலே கண்டிருக்கிறேன் என்று அந்த நூலிலே ஆணித்தரமாக எழுதினார் ரிஃபா தஹ்தாவி என்ற அறிஞர். பிரச்சினை ஆரம்பிக்கிறது. பிரச்சினை கொஞ்சம் கொஞ்சமாக துளிர்விட ஆரம்பிக்கிறது. இதனைத் தொடர்ந்து 1899ஆம் ஆண்டிலே எகிப்து நாட்டிலே பிறந்து வளர்ந்த, பிரான்சிலே பட்டப்படிப்பை முடித்துவிட்டு வந்த காசிம் அமீன் என்ற இன்னொரு அறிஞர் என்ன செய்கிறார் என்றால், தஹ்ரீருல் மர்ஆ, பெண் சுதந்திரம், பெண் விடுதலை என்ற தலைப்பில் அவர் ஒரு நூலை வெளியிடுகிறார். அந்த நூலில் இஸ்லாமிய பெண்களின் பின்னடைவுக்கான அடிப்படை காரணம் இந்த முகத்திரை தான் என்று மிக தெளிவாக எழுதினார். ஆண்களும் பெண்களும் ஒன்றாக கலக்க வேண்டும். இஸ்லாமிய சட்டத்தில் பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், பெண்கள் சிறை வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள், பெண்கள் அடிமைகளாக நடத்தப்படுகிறார்கள். இந்த பெண்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தஹ்ரீருல் மர்ஆ என்ற ஒரு நூலை வெளியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து உலமாக்கள் காரசாரமான விமர்சனங்களை முன்வைத்த நேரத்திலே 1900 அல் மர்அத்துல் ஜதீதா புதுமை பெண் என்ற கருத்தில் இன்னொரு நூலை வெளியிடுகிறார். அந்த நூல் என்னவென்றால், ஒரு பெண் இந்த உலகத்தில் உரிமைகளை பெற்றவராக சுதந்திரமாக இந்த உலகத்திலே நடமாட வேண்டும் என்றால், வாழ வேண்டும் என்றால், எங்களுடைய நாட்டில் இருக்கும் பாரம்பரிய பெண்கள், எங்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய பழைய பெண்கள், புதுமை பெண்களாக ஐரோப்பிய பெண்களை போன்று, பிரான்சுடைய பெண்களை போன்று, பிரிட்டனுடைய பெண்களை போன்று புதுமை பெண்ணாக மாற்றமடைய வேண்டும். இதிலேதான் எங்களுடைய வளர்ச்சியும் எழுச்சியும் இருக்கிறது என்று மிக தெளிவாக அந்த நூலிலே எழுதினார். அந்த நூலில் அது மட்டுமல்ல, தலதார மனம் விமர்சிக்கத்தக்கது. அதே போன்று இஸ்லாத்தில் ஆண்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த அதிகாரம் கலைக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாத்திற்கு முரணாக அந்த பிரான்சுடைய சிவில் சட்டங்களிலும் பிரான்சுடைய திருமண சட்டங்களிலும் என்னென்ன முறைகள் இருக்கின்றனவோ அந்த முறைகள் தான் எங்களுடைய நாட்டிலும் பின்பற்றப்பட வேண்டும், காலத்துக்கு ஒத்து வரக்கூடிய நடைமுறை சட்டம் அதுதான் என்று அந்த நூலிலே மிக தெளிவாக எழுத ஆரம்பித்தார். இவைகள் அனைத்துக்கும் ஆரம்பம் முகத்தை திறக்க வேண்டும் என்பதுதான். கண்ணியமானவர்களே, இன்று அரபு நாடுகள் இருக்கக்கூடிய கோலங்களை நாங்கள் பார்க்கிறோம். பெண்களுடைய ஆடை கலாச்சாரம் எப்படி மாறியிருக்கிறது, முகத்திரை எப்படி மாறியிருக்கிறது, கிதாபுடைய வாழ்க்கை எப்படி மாறியிருக்கிறது, ஆண்களும் பெண்களும் கலந்திருப்பது எப்படி மாறியிருக்கிறது. இந்த காசிம் அமீன் மிக தெளிவாக எழுதினார், எகிப்துடைய பின்னடைவுக்கு காரணம் என்ன தெரியுமா? அழகிய கலைகளில் எமது முஸ்லிம்கள் பின்னடைந்திருக்கிறார்கள். அழகிய கலைகள் என்றால் என்ன தெரியுமா? சினிமா, டிராமா, மியூசிக், இவைகளில் எமது முஸ்லிம்கள் பின்னடைந்திருக்கிறார்கள். இதுதான் நாட்டுடைய பின்னடைவுக்கான காரணம். எனவே சினிமா துறையில் முன்னேற்றம் அடைய வேண்டும், இசைத்துறையில் முன்னேற்றம் அடைய வேண்டும், டிராமா துறையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று ஊக்குவித்து அவர் எழுதினார். இன்று நாங்கள் பார்க்கிறோம், அரபு நாடுகளுடைய ஹாலிவுட்டாக எகிப்து தான் இருக்கிறது. இன்று அமெரிக்காவுடைய ஹாலிவுட்டுடைய திரைப்படங்களை முழு உலகமும் பார்ப்பதை போன்று ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் எகிப்துடைய திரைப்படங்களை தான் பார்க்கின்றது. அந்த அளவுக்கு சினிமா துறை முன்னேற்றம் அடைந்து விட்டது. ஆரம்பம் முகத்தை திறக்க வேண்டும் என்பது மட்டும்தான். உலமாக்கள் மிக தெளிவாக எழுதுகிறார்கள், இஸ்லாமிய நாடுகளை வெஸ்டர்னைஸ், மேலை தேய மயமாக மாற்றுவதற்காக அந்நியர்கள் கையில் எடுத்த மிக பெரும் ஆயுதம் என்ன தெரியுமா? நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே வாருங்கள் என்பது அல்ல, நீங்கள் நிர்வாண கோலத்துக்கு மாறுங்கள் என்பது அல்ல, இஸ்லாமிய ஆடையை அணிய வேண்டாம் என்பது அல்ல. அவர்கள் சொன்னது ஆரம்பமாக ஒன்றைத்தான், முகத்தை திறந்தால் போதும். கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன் 1300 வருடங்களாக முஸ்லிம்களிடத்திலே இருந்தது. நபி அவர்களுடைய ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் 1300 வருடங்களாக இருந்தன என்றாலும், 1300 வரைக்கும் 13 நூற்றாண்டுகளாக முஸ்லிம்களுடைய வழக்கத்தில் முகம் துறக்க வேண்டும் என்ற வாதம் முன்வைக்கப்படவில்லை. இந்த வாதம் 14 நூற்றாண்டிலேதான் முன்வைக்கப்பட்டது. மேற்குலக ஏகாதிபத்தியினர், மேற்குலக சக்திகள் முஸ்லிம் நாடுகளை மேற்குலக மயமாக மாற்ற வேண்டும் என்ற அந்த அக்கறையில் முயற்சித்தவர்கள், அவர்கள் முன்னெடுத்த இந்த பிரச்சினைக்கு, இந்த மிக பெரும் சோதனைக்கு ஒரு சில இஸ்லாமிய அறிஞர்கள் அல் குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் ஆதாரம் காட்ட ஆரம்பித்தார்கள். இந்த ஆதாரங்கள் இன்று நேற்று வந்தவைகள் அல்ல, சென்ற நூற்றாண்டிலே வந்தவைகள் அல்ல, 1300 வருடங்களாக எங்களுடைய கைகளிலே இருக்கின்றன. அல் குர்ஆன் எங்களுடைய கைகளிலே இருக்கிறது, ஆயிரக்கணக்கான நபிமொழிகள் கைகளிலே இருக்கின்றன. கைகளிலே காணப்பட்டன என்றாலும் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை முறையில் பெண்களுடைய ஆடை கலாச்சாரத்தில் முகம் திறக்க வேண்டும் என்ற கருத்து வரலாறு நெடுகிலும் பின்பற்றப்படவில்லை. குர்ஆனை முன்னோர்கள் விளங்கவில்லையா? ஹதீஸ்களை விளங்கவில்லையா? 14ஆம் நூற்றாண்டிலேதான் மேற்குலக சக்திகளின் மூலமாக முஸ்லிம்களுடைய ஆடை கலாச்சாரம் மாற்றி அமைக்கப்படக்கூடிய நேரத்திலே முஸ்லிம்களை அமைதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக, முஸ்லிம்கள் குழம்ப கூடாது என்பதற்காக, அப்படியும் சரிதான் இப்படியும் சரிதான் இஃத்திலாப் இருக்கிறது, கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஒரு சில அறிஞர்கள் இப்படி சொல்கிறார்கள், ஒரு சிலர் இப்படி சொல்கிறார்கள், எதனை செய்தாலும் சரிதான் என்று பூசக்கூடிய கருத்து 14ஆம் நூற்றாண்டிலேதான் ஆரம்பிக்கப்படுகிறது. ஒரு தரப்பினர் ஆணித்தரமாக முகம் மூடுவதற்கு அல் குர்ஆனிலோ ஹதீஸிலோ எந்த ஆதாரமும் கிடையாது, முகத்தை மூடுவது வாஜிபும் கிடையாது முஸ்தஹப்பும் கிடையாது என்று ஒரு பக்கம் வாதிடப்படுகிறது. இன்னொரு பக்கம் முகத்தை மறைப்பது ஹராம், இது மார்க்கத்திலே தடுக்கப்பட்டது, தொழுகையை விடுவதனால் அல்லது ஹராமான காரியத்தை செய்வதனால் எப்படி நாங்கள் தண்டிக்கப்படுவோமோ அதே போன்று முகத்தை மறைத்தால் தண்டிக்கப்படுவோம் என்ற ஒரு கருத்தும் உலகிலே அல்ல எங்களுடைய நாட்டிலே முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கமாக அதுவும் சரிதான் இதுவும் சரிதான், சண்டை பிடிக்க வானம். கண்ணியமானவர்களே, 1300 வருடங்களாக எமது இஸ்லாமிய உலகம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உலமாக்களின் கைகளிலே இந்த மார்க்கம் மாறி மாறி வந்திருக்கிறது. லட்சக்கணக்கான உலமாக்கள் இந்த மார்க்கத்தை எங்களுக்கு தாங்கி வந்தார்கள். அவர்களெல்லாம் மார்க்கத்தை விளங்கிய முறை இதுதான், பெண்களுடைய ஆடை கலாச்சாரத்தை நடைமுறைப்படுத்திய முறை இதுதான். 14ஆம் நூற்றாண்டிலேதான் இந்த பிரச்சினை விவாதத்தின் தலைப்பாக மாற ஆரம்பித்தது, புத்தகங்களுடைய ஹெடிங்காக மாற ஆரம்பித்தது. 14ஆம் ஹிஜ்ரி நூற்றாண்டிலேதான் ஒரு 100-150 வருடங்களாகத்தான் இந்த பிரச்சினை விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பித்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, எகிப்துடைய வரலாற்றில் இன்னும் நாங்கள் பார்க்கிறோம், ஆங்கிலேயர்கள் எகிப்தை ஆக்கிரமித்திருந்த அந்த காலத்திலே சாது ஜலூல் என்ற எகிப்துடைய ஒரு வீரர், ஒரு அரசியல் தலைவர் முஸ்லிம்களுக்காக குரல் கொடுத்தார். காலப்போக்கில் ஆங்கிலேயர்கள் அவர்களை விலைக்கு வாங்கிக் கொண்டார்கள். இதனை அந்த நாட்டு மக்கள் விளங்கவில்லை. இவருடைய தலையை கழுவி இவரின் மூலமாக அந்த நாட்டு பெண்களுடைய முகத்திரையை ஆங்கிலேயர்கள் கலற்ற ஆரம்பித்தார்கள். 1919 ஆண்டு மார்ச் 20 அந்த எகிப்து நாட்டிலே கெய்ரோ சிட்டியில் தஹரீர் இஸ்கியா 2011 ஆண்டிலே ஹுஸ்னி முபாரக்கை ஆட்சியில் இருந்து நீக்க வேண்டும் என்பதற்காக லட்சக்கணக்கான வாலிபர்கள் சுதந்திர சதுக்கத்தில் ஒன்று கூடினார்கள். அதுதான் மைதானு தஹரீர், சுதந்திர சதுக்கம். அதே இடத்தில் 1919 ஆண்டு மார்ச் 20 ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக, அவர்களுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். ஆண்கள் அல்ல, பெண்கள். இஸ்லாமிய வரலாற்றில், எகிப்துடைய வரலாற்றில் மட்டுமல்ல, இஸ்லாமிய வரலாற்றில் முதல் தடவையாக பெண்கள் பாதையில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்தது அந்த திகதியிலேதான். அந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து நடாத்தியவர் ஹுதா ஷாராவி என்ற ஒரு பெண்ணாக இருந்தார். ஹுதா ஷாராவி, இந்த ஹுதா ஷாராவி முஹம்மது சுல்தான் பாஷா என்பவருடைய மகள் தான். இந்த ஹுதா ஷாராவி, ஷாராவி என்பது அலி ஷாராவி பாஷா கணவருடைய பெயரை தன்னுடைய பெயரோடு இணைத்துக் கொண்டார். இதுவும் மிக பெரியதொரு வழிகேடு. இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாம் எங்களுக்கு காட்டித்தரக்கூடிய முறை, அல் குர்ஆன் எங்களுக்கு காட்டித்தரக்கூடிய முறை, உதுஹும் லியாபாயஹும், ஒரு பிள்ளையை தந்தையின் பக்கம் தான் இணைக்க வேண்டும். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், திருமணத்துக்கு முன்னாக இருக்கலாம், பின்னாக இருக்கலாம். திருமணத்தின் பின்னால் தந்தையுடைய இடத்தில் கணவனுக்கு வர முடியாது. இது ஐரோப்பியர்களுடைய கலாச்சாரம். ஐரோப்பியர்கள் அங்கே மிக பெரும் பிரச்சனைக்கு முகம் கொடுத்தார்கள். பிள்ளைகளுக்கு தந்தைகளை தேட வேண்டும். பிள்ளைகள் எப்படி பிறந்தார்கள் என்பது தெரியாது. எனவே அங்கே ஒரு நடைமுறை அறிமுகப்படுத்தப்படுகிறது. திருமணத்திற்கு பின்னால் அனைத்து பெண்களும் தன்னுடைய பெயரோடு தந்தையுடைய பெயரை எடுத்துவிட்டு கணவனுடைய பெயரை இணைத்துக் கொண்டார்கள். இது மேற்குலக நாடுகளில் இருந்த கலாச்சாரம். இதே கலாச்சாரம் எகிப்திலே அறிமுகப்படுத்தப்படுகிறது. முதல் முதலாக ருதா ஷாராவி என்ற பெண் தன்னுடைய கணவர் அலி ஷாராவி பாஷா என்ற அந்த கணவருடைய பெயரை தன்னுடைய பெயரோடு இணைத்துக் கொள்கிறார். இரண்டாவதாக சஃபியா ஜகுலூல் என்ற அந்த சாது ஜகுலூல் என்ற அந்த தலைவருடைய மனைவி தன்னுடைய முஸ்தபா பாஷா என்ற தந்தையுடைய பெயரை நீக்கிவிட்டு தன்னுடைய கணவருடைய பெயரை தன்னுடைய பெயரோடு இணைத்துக் கொண்டார். இந்த இரண்டு பெண்களும் தான் 1919 அந்த ஆர்ப்பாட்டத்தை நடாத்துகிறார்கள். உண்மையில் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், அந்த ஆர்ப்பாட்டம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக, பிரிட்டனுக்கு எதிராக, அவர்களுடைய காலனித்துவத்துக்கு எதிராகத்தான் அந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த ஆர்ப்பாட்டம் முடிந்த முறை என்ன தெரியுமா? அந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்ட அனைத்து பெண்களும் ஆர்ப்பாட்டத்தின் நடுவே முகங்களை மறைத்திருந்தவர்கள் அந்த ஹிஜாபுகளை கலற்றுகிறார்கள். முகத்திலைகளை அவர்கள் கலற்றி அதனை பெட்ரோல் ஊற்றி அதனை கொளுத்துகிறார்கள். காலினால் அவர்கள் மிதிக்கிறார்கள். கால்களால் மிதித்து சொல்கிறார்கள், நாங்கள் எகிப்திய பெண்கள், நாங்கள் சுதந்திரம் அடைந்து விட்டோம், எங்களுக்கு விடுதலை கிடைத்து விட்டது. இதனால் தான் அந்த இடத்திற்கு பெயர் சுதந்திர சதுக்கம். தஹரீர் என்றால் விடுதலை, சுதந்திரம் என்று அர்த்தம். அந்த இடத்துக்கு பெயர் இன்று வரைக்கும் 1919 முதல் 2016 வரைக்கும் அந்த கெய்ரோ சிட்டியில் காணப்படக்கூடிய அந்த தஹரீர் இஸ்தியா என்ற அந்த இடம் சுதந்திர சதுக்கமாக மாறியது. இந்த பிரச்சனையின் பின்னால் ஆங்கிலேயர்களுடைய ஆக்கிரமிப்பிலே இருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்ற அந்த விடுதலை உணர்வு மட்டுமல்ல, இஸ்லாம் எங்களை அடிமைப்படுத்தி இருக்கிறது, இஸ்லாம் எங்களை மூடி மறைத்திருக்கிறது, உரிமைகளை பறித்திருக்கிறது. இந்த இஸ்லாமிய வாழ்க்கை முறையிலிருந்து, இந்த ஆடை கலாச்சாரத்திலே இருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்று அவர்கள் சுதந்திர குரல் எழுப்பினார்கள் அந்த மைதானத்தில். அதுதான் சுதந்திர சதுக்கம். இன்று வரைக்கும் கெய்ரோ சிட்டியில் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நடந்த காலப்போக்கில் நடந்த ஒரு சில பிரச்சனைகளினால் பிரிட்டன் அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால், சாது ஜகுலூல் என்ற அந்த தலைவரை ஆப்பிரிக்காவின் அருகிலே இருக்கக்கூடிய சேச்சல் என்ற அந்த தீவுக்கு நாடு கடத்துகிறது. சாது ஜகுலூலை 1921 அந்த சாது ஜகுலூல் சேச்சல் என்ற அந்த ஐலண்டில் இருந்து எகிப்துக்கு திரும்பி வருகிறார். அவர் வந்து அலெக்சாண்ட்ரியா என்ற எகிப்துடைய அந்த சிட்டியின் அந்த கரையோரத்திலே தன்னுடைய போட்டிலே இருந்து இறங்கக்கூடிய அந்த நேரத்தில் அவரை வரவேற்பதற்காக இரண்டு பெரிய கூடாரங்கள் அடிக்கப்பட்டிருந்தன. ஒன்றிலே முழுக்க முழுக்க ஆண்கள் காணப்பட்டார்கள். இன்னொரு கூடாரத்தில் முழுக்க முழுக்க முகத்தை மறைத்த பெண்கள் காணப்பட்டார்கள். பர்தாவை அணிந்த பெண்கள், முகம் திறந்த பெண்கள் அல்ல, ஒட்டுமொத்தமாக உச்சி முதல் பாதம் வரைக்கும் தங்களை மறைத்த இஸ்லாமிய பெண்கள் அந்த கூடாரத்திலே காணப்பட்டார்கள். அந்த கூடாரத்திலே காணப்பட்ட முஸ்லிம் பெண்களுக்கு தலைவியாக அந்த ஹுதா ஷாராவி என்பவள் தான் இருந்தாள். தன்னுடைய போட்டிலே இருந்து இறங்கிய சாது ஜகுலூல் நேரடியாக பெண்கள் இருந்த அந்த கூடாரத்துக்கு வருகிறார். சாது ஜகுலூல் பெண்கள் இருந்த கூடாரத்துக்கு வருகிறான். அவன் வந்து வரக்கூடிய நேரத்தில் ஹுதா ஷாராவி என்ற அந்த பெண் முகத்திரை அணிந்தவளாக, முகத்தை மறைத்தவளாக அவள் முன்னால் செல்கிறாள். முன்னால் சென்ற நேரத்தில் அந்த சாது ஜகுலூல் என்பவன் தன்னுடைய கையை நீட்டி முகத்தை மூடியிருந்த அந்த ஹிஜாபை, அந்த பர்தாவை கைகளால் பிடித்து இழுத்து வீசுகிறான். வீசியதோடு அந்த கூடாரத்திலே இருந்த அனைத்து பெண்களும் முகத்தை திறந்து ஹிஜாபை வீசிவிட்டு அனைவரும் கைதட்ட ஆரம்பிக்கிறார்கள். இது ஒரு நாடகம். அந்த இடத்தில் ஏற்கனவே திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு நாடகம் அந்த மிஸ்ருடைய வரலாற்றில் நடந்திருக்கிறது. ஆரம்பம் முகத்தை திறக்கலாம் என்பதுதான். நாங்கள் முகத்தை திறக்க வேண்டும், எங்களுக்கு உரிமை இருக்கிறது, நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல என்று பெண்களை உசுப்பேத்திவிட்டு, பெண்களை தூண்டிவிட்டு இஸ்லாத்தின் ஆடை கலாச்சாரத்திற்கு வேட்டு வைக்க பார்க்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இது எகிப்துடைய சோகமான வரலாறு.
வரலாறு நெடுகிலும் அந்த எகிப்தில் மிக மோசமான விடயங்கள் நடந்து வந்திருக்கின்றன. கடைசியாக 1920 பிறந்து 2013 மரணித்த ஜமால் அல் பன்னா, ஹசன் உல் பன்னா ரஹிமஹுல்லா அவர்களுடைய இளைய சகோதரர் ஜமால் அல் பன்னா, இவர் ஒருபடி மேலாக முகத்தை திறக்க வேண்டும் என்ற கருத்திலே இருந்து ஆரம்பித்து இஸ்லாமிய பெண்கள் முகத்தை மூட வேண்டிய கட்டாயம் கிடையாது என்பதில் ஆரம்பித்து முஸ்லிம் பெண்களின் தலைமுடி கூட மறைக்கப்பட தேவையில்லை என்பதாக அவர் தொடர்ந்து கடைசியாக ஆண்களும் பெண்களும் பிரிக்கப்படுவதில் எந்த அர்த்தமும் கிடையாது, எந்த நியாயமும் கிடையாது, ஆண்களும் பெண்களும் ஒன்றாக இருப்பதுதான் இயற்கையாக இருக்கிறது, அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று மிக மோசமான கருத்துக்கள் அல் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இஜ்மாவுக்கும் மாற்றமான பல நூறு கருத்துக்களை சொன்ன மிக பெரும் விமர்சனத்துக்குரிய அறிஞராக 2013 மரணித்த ஜமால் அல் பன்னா அவர்கள் இருந்தார்கள். அவருடைய ஒரு கிதாப் இருக்கிறது. அந்த கிதாபுடைய தலைப்பை பார்த்ததோடு உண்மையில் என்னுடைய கண்கள் கலங்கிவிட்டன. கிதாபுடைய தலைப்பு என்னவென்றால் ஜினாயத்து கபீலத்தி ஹத்தசனா. உலமாக்களுக்கு விளங்கும் ஜினாயத்து கபீலத்தி ஹத்தசனா. கபீலத்து ஹத்தசனா என்றால் முஹத்திசுங்கள், வரலாறு நெடுகிலும் இஸ்லாமிய வரலாறு நெடுகிலும் தோன்றிய முஹத்திசீன்கள். இந்த முஹத்திசீன்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கும் இந்த மார்க்கத்திற்கும் இழைத்த கொடுமைகள் அநியாயங்கள் என்று ஒரு தனி தலைப்பில் ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார். அந்த கிதாபில் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மதீனா என்ற சிறிய ஒரு பகுதியில் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அங்கே ஒரு சில ஹதீஸ்கள் தான் நபி அவர்களால் சொல்லப்பட்டிருக்கும். முஸ்லிம்களுடைய அரசியலோடு, பொருளாதாரத்தோடு, வாழ்க்கை முறையோடு, குடும்பவியலோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள் சொல்லப்பட்டிருக்க முடியாது. காலப்போக்கில் ஹஜ்ரத் உமருடைய ஆட்சி காலம் வரும் பொழுது இஸ்லாம் ஒரு சாம்ராஜ்யமாக உருவெடுக்கிறது, பல நாடுகள் கைப்பற்றப்படுகின்றன. காலப்போக்கில் உமையாக்கள் என்றும் அப்பாசியர்கள் என்றும் உஸ்மானியர்கள் என்றும் முஸ்லிம்கள் வளர்ச்சியடைய ஆரம்பிக்கிறார்கள். ஒரு சிறிய பிராந்தியத்தில் காணப்பட்ட முஸ்லிம்கள் சாம்ராஜ்யமாக உருவெடுத்த நேரத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை வழி நடாத்துவதற்காக ஹதீஸ்கள் தேவைப்பட்டன. பொருளாதார கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஹதீஸ்கள் தேவைப்பட்டன. வாழ்க்கை முறைக்கு ஹதீஸ்கள் தேவைப்பட்டன. அரசியலுக்கு ஹதீஸ்கள் தேவைப்பட்டன. நீதித்துறைக்கு ஹதீஸ்கள் தேவைப்பட்டன. எனவே கபீலத்து ஹத்தசனா ஹதீஸ்களை இட்டு கட்ட ஆரம்பித்தார்கள். இது அவரால் முன்வைக்கப்பட்ட மிக மிக மோசமான கருத்துக்களில் ஒன்று. ஆரம்பம் முகத்தை திறக்கலாம் என்பதுதான். கண்ணியமானவர்களே, இது எகிப்திலே மட்டுமல்ல ஒவ்வொரு அரபு இஸ்லாமிய நாட்டுடைய வரலாற்றையும் உங்களுக்கு முன்வைக்கலாம். ஈராக் வேண்டுமா, துனிஸ் வேண்டுமா, லிபியா வேண்டுமா, பஹ்ரைன் வேண்டுமா, ஒமான் வேண்டுமா, குவைத் வேண்டுமா என்று ஒவ்வொரு நாட்டுக்கும் இப்படியான ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. இந்த ஒவ்வொரு நாட்டிலும் 14th century ஆரம்ப கட்டத்திலேதான் முகத்தை திறக்கலாம் என்ற கருத்து வலுவாக முன்வைக்கப்பட ஆரம்பித்தது. அந்த காலத்திலேதான் ஆதாரங்கள் முன்வைக்கப்பட ஆரம்பித்தன. ஹதீஸ்களிலே இருந்து ஆதாரங்கள் முன்வைக்கப்பட ஆரம்பித்தன. 1300 எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய பாரம்பரியம் இஸ்லாமிய பெண்கள் முகத்தை மறைப்பதுதான். ஈராக்குடைய வரலாற்றை பார்க்கிறோம். ஈராக்கை பிரிட்டன் கைப்பற்றியதன் பின்னால் அந்த ஈராக்குடைய வரலாற்றில் மிக மோசமான இரண்டு கவிஞர்கள் தோன்றினார்கள். ஒன்று ஜமீல் சித்திகி அல் ஸஹாவி, அடுத்தவர் மஅரூஃப் அர் ரஃபாஃபி. இந்த இரண்டு கவிஞர்களும் ஹிஜாபை கொச்சைப்படுத்தி, இஸ்லாமிய சட்டங்களை கொச்சைப்படுத்தி மிக மிக மோசமான கவிதைகளை எழுதி முஸ்லிம்களின் கலாச்சாரத்தை உடைப்பதற்கு காரணமாக இருந்தார்கள். அந்த ஜமீல் அல் ஸஹாவி ஒரு கவிதையில் சொல்கிறார், மஸ்ஜிகி யபுனத்தல் ஈராக்கில் ஹிஜாபா, ஈராக்கிய மகளே, ஈராக்கிய பெண்ணே, உன்னுடைய ஹிஜாபை நீ கிழித்தறிந்து விடு. நீ முகத்தை திறந்து வெளியுலகத்திற்கு முகத்தை காட்ட வேண்டும். நீ மறைந்திருக்க வேண்டாம், வெளியுலகிலே நீ பிரவேசிக்க வேண்டும். இதன் மூலம் தான் ஒரு எழுச்சியை உண்டாக்கலாம், ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கலாம் என்று அந்த கவிதையில் அவன் சொல்கிறான்.
அது மட்டுமல்ல, நீ எந்த கவலையும் படாமல் அந்த ஹிஜாபை நீ எரித்து விடு, அதனை நீ கிழித்தெறிந்து விடு. இந்த ஹிஜாப் என்பது ஒரு பொய்யான காவலாளியாகத்தான் இதுகால வரைக்கும் உனக்காக இருந்திருக்கிறது. முஸ்லிம்கள் பொய் சொல்கிறார்கள், உலமாக்கள் பொய் சொல்கிறார்கள், ஹதீஸ்கள் பொய் சொல்கின்றன, குர்ஆன் பொய் சொல்கிறது. ஹிஜாப் என்பது பெண்ணை பாதுகாக்கும், பெண்ணுடைய மானத்தை மறைக்கும், ஒழுக்கத்தை பாதுகாக்கும் என்று இவர்கள் பொய்யாக சொல்கிறார்கள். இந்த ஹிஜாப் என்பது உனக்கு இது கால வரைக்கும் இருந்த ஒரு பொய்யான காவலனாக இருக்கிறது, இது உண்மை கிடையாது என்று மிக தெளிவாக எழுதினார். இப்படி ஒவ்வொரு இஸ்லாமிய அரபு இஸ்லாமிய நாடுகளிலும் ஹிஜாபுக்கு எதிரான வன்முறையான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு இன்று ஒவ்வொரு நாட்டிலும் மிக மோசமான ஆடை கலாச்சாரத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எங்களுடைய நாட்டுக்கு அந்த விபரீதம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த கருத்தரங்கு நடத்தப்படுகிறது. நாங்கள் வெளிப்படைய வேண்டும். அழகை மறைக்க சொன்ன அல்லாஹ், அழகை மறைக்க சொன்ன இஸ்லாம், இதனை ஒரு மனிதன் முகத்தை திறந்து அடுத்தவைகளை மறைக்கலாம் என்று விரங்கினால் இது எவ்வளவு முட்டாள்தனமான விளக்கமாக இருக்கிறது. ஒரு பெண்ணுடைய உடம்பின் ஒட்டுமொத்த அழகும் முகத்திலேதான் இருக்கிறது. அழகின் உறைவிட முகம்தான். அழகை மூட வேண்டும் என்று சொன்ன குர்ஆன், அழகை மறைக்க வேண்டும் என்று சொன்ன இஸ்லாத்துடைய வழிகாட்டுதலை ஒருவர் முகத்தை திறந்து அடுத்தவைகளை மறைப்போம் என்று விளங்கினால் இது எவ்வளவு பின்தங்கிய ஒரு கருத்தாக ஒரு விளக்கமாக இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த ஹிஜாபுடைய வரலாற்று பின்னணியிலே இருந்து இது எப்படி தோற்றம் பெற்றது, முஸ்லிம்கள் எப்படி விளங்கினார்கள் என்பதன் மூலம் எந்த அளவுக்கு இந்த ஹிஜாப் முகத்தை மூட வேண்டும், முகத்திரை இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டது என்பதனை மிக தெளிவாக எங்களால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. கண்ணியமானவர்களே, எனவே இந்த வரலாற்று பின்னணியின் அடிப்படையில் குர்ஆனுடைய ஹதீஸுடைய சஹாபா பெண்மணிகளுடைய 13 நூற்றாண்டுகள் வரலாற்றுடைய அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வீட்டிலே இருந்து இந்த ஹிஜாபை பேண ஆரம்பிக்க வேண்டும், இந்த முகத்திரையை பேண ஆரம்பிக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொன்ன ஆடை கலாச்சாரம் என்று நாங்கள் பேணி நடக்க ஆரம்பிப்போமாக இருந்தால் 1300 வருடங்களாக பாதுகாக்கப்பட்டு வந்த அந்த தவாத்துர் அல் அமலி, இது எங்களுடைய நாட்டில் என்றென்றும் எங்களால் பாதுகாக்கலாம். எந்த கருத்து முன்வைக்கப்பட்டாலும், எந்த விமர்சனம் முன்வைக்கப்பட்டாலும், முஸ்லிம் பெண்களுக்கு எதிராக இந்த நாட்டுடைய அரசியல் அமைப்பின் ஊடாக கூட பிரச்சனைகள் முன்வந்தாலும் நாங்கள் உறுதியாக நின்றால் என்றென்றும் இந்த உரிமையை எங்களுக்கு பாதுகாக்கலாம். கண்ணியமானவர்களே, அந்த விபரீதத்தையும் சொல்லி வைக்கிறேன். முகத்தை திறக்கலாம் என்பது இது ஒரு சாதாரண விடயமாக நாங்கள் பார்க்க கூடாது. முகத்தை திறக்கலாம் என்ற இந்த கருத்து எங்கோ போய் விடப்போகிறது. இஸ்லாமிய பெண்களின் ஆடை கலாச்சாரம் அரசாங்கத்தின் அடிப்படையில், அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் பிரச்சினைக்குரிய கருப்பொருளாக எதிர்காலத்திலே மாறினால் அந்த நேரத்தில் மிக பெரும் விபரீதம் முஸ்லிம்களுக்கு ஏற்படும். எனவே எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த ஹிஜாபை என்றென்றும் பேணி, இதற்காக குரல் கொடுத்து இந்த ஆடை கலாச்சாரத்தை பேணி வாழக்கூடிய உண்மை முஸ்லிம்களாக, மார்க்கப்பட்டுள்ளவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஆக்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.